ரமண மகரிஷியுடன் உரையாடல்கள். உரையாடல் 14. ஆன்ம ஞானம் விவரிப்புக்கு அப்பால் உள்ளது. ஒரு வயதானவர் வந்து கூடத்தில் அமர்ந்தார். மகரிஷி அப்போது ஷர்மாவின் அருணாச்சல அக்ஷர மணமாலையின் திருத்தப்பட்ட சமஸ்கிருத பதிப்பை படித்து கொண்டிருந்தார். அருணாச்சல அக்ஷர மணமாலை அருணாச்சலர் மீது மகரிஷி அளித்து அருளிய தெய்வீக பாடல்களில் முதலாவதாகும். வந்தவர் மென்மையாக கேட்டார், ஆன்ம ஞானம் வெளிப்படுத்தி விவரிப்பதற்கு அப்பாற்பட்டதாகும் என்று சொல்லப்படுகிறது. வெளிப்பாடும் எந்த சமயத்திலும் ஆன்ம ஞானத்தை வர்ணிப்பதில் தோல்வியடைகிறது. இது எப்படி? மகரிஷி: இந்த கருத்து அருணாச்சல அஷ்டகத்தின் 2வது வரிசையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் ஆன்ம அனுபவத்தை வெளிப்படுத்தி விவரிப்பது சாத்தியமற்றது என்று அங்கீகரித்து கொண்டாலும் ஆன்ம ஞானம் உள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதை கேட்டவுடன் அந்த மனிதர் உணர்ச்சி வசப்பட்டது வெளிப்படையாக தெரிந்தது. அவரது சுவாசம் ஆழ்ந்தும் வலுவானதாகவும் இருந்தது. அவர் பிறகு தரையில் விழுந்து பணிவுடன் நிலம் படிந்து வணங்கினார். ஓரிரு நிமிடங்கள் கழித்தே எழுந்து நின்றார். சில நேரத்திற்கு அமைதியாக இருந்த பின் கூடத்தை விட்டு வெளியேறி சென்றார். அந்த மனிதருக்கு ஒருவித ஆன்மீக ஒளிர்வு நிகழ்ந்திருந்தது என்பது தெளிவாக தெரிந்தது. அவர் மகரிஷியிடம் அதன் அங்கீகாரத்தையும் உறுதிப்படுத்தலையும் நாடினார். அதற்கு தகுந்தாற்போல் மகரிஷியும் விடையளித்தார். அந்த மனிதருக்கு உறுதி கிடைத்தது. தன் சார்பில் வந்த கடவுளின் தெய்வீக ஆதரவை பணிவுடனும் உணர்ச்சியுடனும் ஏற்றுக்கொண்டார். உரையாடல் 15. உபனிஷதத்தின் ஒரு வாசகத்தை பற்றி கேள்வி கேட்கப்பட்டது. தனி முதன்மையான உச்ச உயர்வான ஆன்மா நுட்பமானவற்றையெல்லாம் விட நுட்பமானது, மிக பெரியதானவற்றையெல்லாம் விட பெரியது. மகரிஷி: அணுவின் அமைப்பு கூட மனதால் தான் காணப்படுகிறது. எனவே மனம் அணுவை விட நுட்பமானது. மனதுக்கு பின்னால் உள்ளது, அதாவது தனிப்பட்ட ஆன்மா, மனதை விட நுட்பமானது. மேலும் தமிழ் முனிவர் மாணிக்க வாசகர் சொல்லியிருக்கிறார், சூரிய ஒளியின் ஒரு கதிரொளி கிரணத்தில் நடனமாடும் தீப்பொறி துகள்களில் ஒவ்வொரு துகளும் ஒரு பிரபஞ்சத்திற்கு பிரதிநிதியானால் முழு சூரியனின் கதிரொளியானது உச்ச உயர்வான ஆன்மாவுக்கு பிரதிநிதியாகும். உரையாடல் 16. மகரிஷியை காண ஒரு விருந்தாளி. திரு டக்ளஸ் எயின்ஸ்லி கிராண்ட் டஃப் என்ற 70 வயதுள்ள ஆங்கிலேய கணவான் தமிழ்நாட்டின் முந்தைய ஆளுநரின் உடன் பிறந்தவரின் மகன். அவர் ஒரு எழுத்தாளர், கவிஞர். இதற்கு முன்பு ஏதன்ஸ், பாரிஸ், ஹேக் முதலிய இடங்களில் இருந்த இங்கிலாந்தின் தூதர் அலுவலகத்துடன் இணைப்பு வைத்திருந்தார். அவர் சென்னையின் அரசாங்க இல்லத்தில் விருந்தாளியாக வந்திருந்தார். அவர் திரு பால் பிரண்டன் கொடுத்த அறிமுக கடிதத்துடன் மகரிஷியை சந்திக்க வந்தார். அடுத்த நாள் அவர் மறுபடியும் வந்து கூடத்தில் 1 மணி நேரத்திற்கு சிறிது குறைவாக அமர்ந்திருந்தார். 2 நாட்களிலும் பெரும்பாலும் பேச்சுவார்த்தை நிகழவில்லை. கூர்ந்த பார்வைகள் மட்டுமே சந்தித்தன. அவரது பழக்க வழக்கங்கள் மிதமாக இருந்தன. பகல் 1 மணி வரையில் அவர் ஒன்றுமே சாப்பிடாமல் பிறகே பகலுணவு ஏற்றுக்கொண்டார். மாலையில் காஃபியும் பிஸ்கட்களும் உண்டு அதற்கு பிறகு ஒரு உணவும் ஏற்காமல் ஓய்வு பெறச் செல்கிறார். அவர் மனமாகாதவராகவே இருந்துள்ளார். தினமும் காலி வயிற்றில் சில மைல்களுக்கு நடந்து சென்று வருகிறார். மிகவும் சிறிதளவுதான் பேசுகிறார். அவரது நடத்தைகளில் மிக்க நயமும் மென்மையும் இருக்கின்றன. அவரது குரல் மிகவும் தாழ்வாகவும் மென்மையாகவும் உள்ளது. அவரது சொற்கள் இதயத்திலிருந்து வருவதாக தெரிந்தது. காலமாகிய சர் ஜான் உட்ரஃப், சர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், இங்கிலாந்தின் ஆக்ஸ்போர்ட் கலாசாலையில் சமஸ்கிருத பேராசிரியராக இருந்த திரு தாமஸ் முதலியோர் இவரது நண்பர்களில் சிலர். அவர் வேதம் ஓதுவதை கேட்க தனது விருப்பத்தை தெரிவித்தார். திங்கட்கிழமை ரீகா என்னும் இடத்திலிருந்து ஒரு கடிதம் வந்தது. அதிலிருந்த கேள்விகள் பிரிந்த ஆன்மாக்களின் உள்ளமையை பற்றியும் அவர்களுக்கு எப்படி சிறந்த முறையில் சேவை செய்வது என்பது பற்றியும் இந்த ஐரோப்பிய விருந்தாளி கேட்ட கேள்விகளை ஒத்திருந்தன. ரீகாவிற்கு அனுப்பிய பதில் அவருக்கு படித்து காட்டப்பட்டது. அவரது முன்னிலையில் மகரிஷியின் உள்ளது நாற்பது என்ற கவிதையிலிருந்து தமிழ் பாட்டுக்களும் வேத ஓதுதலும் வழங்கப்பட்டன. அவர் இந்த எண்ணிசைகள் மிகவும் பிரமாதமாக இருப்பதாக கருதினார். அவர் அடுத்த நாள் மாலையில் வந்தபோது மற்றவர்கள் அதிசயப்படும்படி தனக்கு முன்னிரவு நிகழ்ந்த அற்புத அனுபவத்தை மகரிஷியிடம் உரைத்தார். அது என்னவெனில், அவர் தமக்குள் வலது பக்கத்தில் இதய மையத்தில் மின்சார ஒளி போல் ஒன்றை கண்டார். அவர் மேலும் தமக்குள் கதிரவன் பிரகாசிப்பதை கண்டதாக உரைத்தார். மகரிஷி சிறிது புன்னகைத்து பின் ஒருவரை விருந்தாளிக்கு ஆத்ம வித்யா, ஆன்ம அறிவு என்ற நூலின் மொழிபெயர்ப்பை படித்து காட்ட வைத்தார். ஆன்ம ஞானம் என்பது மனம் என்ற சுய உணர்வின் சித்த விரிவாக்கத்திலிருந்து வேறுபட்ட அகண்ட சிதாகாரமான ஆன்மாவை சேர்ந்து அடைவதாகும் என்று அதில் சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விளக்கம் விருந்தாளிக்கு மிகவும் பிடித்தது. மகரிஷி அவரை பற்றி பிறகு பேசிய போது இவ்வாறு சொன்னார். ஒரு 70 வயதுள்ள முதியவர் தனது சொந்த வீட்டில் தான் சம்பாதித்த வருமானத்தில் சௌகரியமாக அமைதியாக வாழ்வதை தேர்ந்தெடுக்கவில்லை. அவரது ஆவல் எவ்வளவு ஆழ்ந்ததாகவும் தீவிரமாகவும் இருந்தால் அவர் தனது சொந்த நாட்டை விட்டுவிட்டு 6000 மைல் கடற்பயணம் செய்ய துணிவதுடன் ஒரு வெளிநாட்டில் ரயில் பயணங்களின் கஷ்டங்களை எதிர்கொண்டு மொழிகள் தெரியாமல் தன்னந்தனியாக வாழும், எதிர்பாராத திருப்பங்களில் ஈடுபட்டு வெயிலின் கொடுமைக்கு இணங்கி தனக்கு பழக்கமில்லாத ஒத்துவராத சூழ்நிலைகளில் வாழ்வார். அவர் தனது வீட்டிலேயே சந்தோஷமாக இருந்திருக்கலாம். தனது உட்புற மன அமைதிக்காக உள்ள ஏக்கம்தான் அவரை இங்கு கொண்டு வந்துள்ளது. உண்மைதான், அவர் இங்கு வந்து சேர்ந்த 4 நாட்களுக்குள் அவருக்கு ஏற்பட்ட ஒளி வீசுகின்ற அனுபவங்களிலிருந்தே அவரது ஆர்வத்தின் தீவிரம் வெளிப்படுகிறது என்று சொல்கின்றனர். தொடர்ந்து உரையாடல் 16. துக்கம் அனுசரிக்க காரணமில்லை. ஐரோப்பிய விருந்தாளி பிரிந்து சென்ற ஆன்மாக்களை பற்றியும் அவர்களுக்கு சேவை செய்ய சிறந்த முறை எதுவென்றும் கேட்டார். பிரிந்து சென்ற ஆன்மாக்களை பற்றிய கேள்விக்கு விளக்கம். ஒருவர் தன்னை தன் உடலோடு இணைத்திருக்கும் வரை தோற்றங்களாக வெளிப்படுத்தப்பட்ட எண்ணம் அவருக்கு உண்மையாக இருக்கும். தன் உடல் மற்றொரு உடலிலிருந்து ஏற்பட்டதாக கற்பனை செய்து கொண்டிருப்பதால் தன் உடல் எவ்வளவு உண்மையாக உள்ளதோ அதே அளவுக்கு மற்றவரின் உடலும் உண்மையாக இருக்கும். சந்ததியாக உள்ளவர் இன்னும் இங்கு இருப்பதால் தான் மற்றொருவரிடமிருந்து பிறந்தவர் என்று நினைப்பதால் ஒரு சமயத்தில் உலகத்தில் இருந்து பிரிந்த மற்றவர் மரணத்தை கடந்து உறைவதாக தோன்றுகிறது. இந்த சூழ்நிலைகளில் நம் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களான பித்ருக்களின் மற்ற உலகம் உண்மை. நாம் அளிக்கும் வழிபாடுகளால் அவர்கள் பயனடைவர். அதற்கு மாறாக வேறு விதத்தில் சிந்தித்து பார்த்தால் ஒரே உண்மையான உள்ளமை ஆன்மா. அதிலிருந்து முந்தைய பிறப்புகளிலிருந்து பெற்ற ஆழ்ந்து பதிந்த மனப்போக்குகளின் விதைகளை தனக்குள்ளேயே கொண்ட நான் உணர்வு எழும்பியுள்ளது. நான் உணர்வையும் மனப்போக்குகளையும் இந்திரியங்களையும் ஆன்மா ஒளியூட்டுகிறது. இதனால் மனப்போக்குகள் உலகமாக பிரபஞ்சமாக உருவாகி இருப்பது போல் இந்திரியங்களுக்கு தோன்றுகிறது. ஆன்மாவின் பிரதிபலிப்பான நான் உணர்வுக்கும் இது தெரிகிறது, உணர முடிகிறது. நான் உணர்வு உடலுடன் ஐக்கியமாகிக் கொள்கிறது, ஆன்மாவின் தரிசனத்தை இழந்து விடுகிறது. இந்த கவனமற்ற பிழையின் விளைவு ஆழ்ந்த அறியாமையும் தற்போதைய வாழ்வின் துயரமும் ஆகும். நான் உணர்வு ஆன்மாவிலிருந்து தனியே எழும்பி அதை மறந்து விடுவதுதான் பிறப்பு. ஒரு விதத்தில் இதை ஒருவரின் பிறப்பு தன் அன்னையையே அழிப்பதாகச் சொல்லலாம். தன் அன்னையை மீண்டும் பெற இப்போதுள்ள ஆசை உண்மையில் ஆன்மாவை பெறும் ஆசையே ஆகும். இதுவே ஆன்மாவின் தன்னிலையை அறியும் நிலையாகும், நான் உணர்வின் அழிவாகும். இதுதான் அன்னை எப்போதும் வாழ்வதற்காக அன்னையிடம் சரணடைவதாகும். பிறகு மகரிஷி யோக வசிஷ்டத்தின் தமிழ் பதிப்பிலிருந்து ஒரு கதையை படித்து காட்டினார். தீர்க தபசி என்பவருக்கு இரண்டு புதல்வர்கள், புண்ணியம் பாவம். பெற்றோர்கள் காலமான பிறகு இளைய புதல்வர் மிகவும் துன்புற்றார். அவரை மூத்த புதல்வர் இவ்வாறு தேற்றினார், நமது பெற்றோர்களின் மறைவுக்காக ஏன் துக்கம் அனுசரிக்கிறாய்? அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்று நான் சொல்கிறேன். அவர்கள் நம்முள்ளேயேதான் இருக்கிறார்கள், அவர்கள் நாமேதான். ஆற்றின் நீரோட்டம் தான் செல்லும் வழியில் பல பாறைகள், பள்ளங்கள், மணல்கள், ஏற்றங்கள், இறக்கங்கள் முதலியவற்றின் மீதெல்லாம் சென்றாலும் நீரோட்டம் இவற்றால் பாதிக்கப்படுவதில்லை. அதுபோலவே பல எண்ணிக்கையற்ற பிறவிகளில் பிறப்புகள், இறப்புகள், இன்பங்கள், துன்பங்கள் முதலியவற்றிலெல்லாம் உயிரோட்டம் இருந்து கடந்து சென்றுள்ளது. மேலும் இன்பங்கள், துன்பங்கள், பிறப்புகள், இறப்புகள் இவையாவும் நான் உணர்வு என்னும் காணல் நீரில் பொய்யாக தெரியும் தண்ணீரின் மேற்பரப்பில் உள்ள அலை நெளிவுகள் போலவாகும். ஆன்மா ஒன்றுதான் உண்மை. அதிலிருந்து நான் உணர்வு தோன்றி எண்ணங்களின் மூலம் ஓடிச் செல்கிறது. எண்ணங்கள் உலகமாக, பிரபஞ்சமாக தோன்றுகின்றன. அதில் அன்னையரும் தந்தையரும் நண்பர்களும் உறவினர்களும் தோன்றி மறைகின்றனர். இவர்களெல்லாம் ஆன்மாவின் தோற்றங்கள்தான். அதனால் ஒருவரின் பெற்றோர் ஆன்மாவின் தன்னிலையை விட்டு வெளியே இல்லை. எனவே துக்கம் அனுசரிக்க காரணம் இல்லை. இதை கற்றுக்கொள், அறிந்து உணர்ந்து கொள், சந்தோஷமாக இரு. உரையாடல் 17. ஆங்கிலேய அறிஞரின் கேள்விகள். திரு W.Y. எவன்ஸ் வென்ட்ஸ் என்பவர் இங்கிலாந்தின் ஆக்ஸ்போர்ட் கலாசாலையில் ஒரு ஆங்கிலேய அறிஞர். அவர் திரு பால் பிரண்டன் கொடுத்த ஒரு அறிமுக கடிதத்துடன் மகரிஷியை சந்திக்க வந்தார். பயணத்தால் மிகவும் களைப்படைந்ததால் அவருக்கு ஓய்வு தேவைப்பட்டது. அவர் பாரத நாட்டுக்கு பலமுறை வந்திருப்பதால் இந்திய வாழ்க்கை வழிமுறைகளில் பழக்கப்பட்டவர். அவர் திபெத்திய மொழியை கற்றுக்கொண்டு இறந்தவரின் புத்தகம் மிலரேபாவின் வாழ்க்கை என்னும் நூல்களையும் திபெத்தின் இரகசிய கொள்கைகள் என்ற மூன்றாவது நூலையும் மொழிபெயர்க்க உதவியுள்ளார். மிலரேபா என்பவர் திபெத்தின் யோகிகளில் சிறந்தவர். மாலை பொழுதில் அவர் சில கேள்விகள் கேட்க ஆரம்பித்தார். அவை யோக பயிற்சியை சார்ந்தவையாக இருந்தன. புலி, மான் போன்ற மிருகங்களை கொல்வது சரியா? யோகாசனத்திற்காக உதவ மிருகங்களின் தோள்களை உபயோகிப்பது சரியா என்று அறிந்து கொள்ள அவர் விரும்பினார். மகரிஷி: மனமேதான் புலி அல்லது மான். பக்தர்: எல்லாமே மாயை என்றால் உயிர்களை கொல்வது சரியா? மகரிஷி: யாருக்கு மாயை? முதலில் அதை கண்டுபிடியுங்கள். உண்மையில் எல்லோரும் ஒவ்வொரு கணமும் ஒரு ஆன்ம கொலையாளிதான். பக்தர்: யோகாசனத்திற்கு எந்த விதத்தில் அமர்வது சிறந்தது? மகரிஷி: எந்த விதமும் சரிதான், முடிந்தவரை சுலபமான சுகமான விதம். ஆனால் ஞான மார்க்கத்திற்கு இதெல்லாம் பொருளற்றது. பக்தர்: தோற்ற அமைவு மனப்போக்கை குறிப்பிடுகிறதா?
மகரிஷி:
ஆமாம். பக்தர்: புலித்தோல், மான்தோல் முதலியவற்றின் குணங்களும் விளைவுகளும் என்ன?
மகரிஷி:
சிலர் அவற்றை கண்டுபிடித்து சில யோகாசன நூல்களில் விளக்கியுள்ளனர். அவை படிகத் திண்மம், காந்த சக்தியின் மின்கடத்தும் திறன்கள் முதலியவற்றை சார்ந்ததாகும். ஆனால் ஞான மார்க்கத்திற்கு, அறிவு பாதைக்கு இவையெல்லாம் பொருளற்றவை. உட்காரும் நிலை என்றால் இருப்பிடம் என்று பொருள். ஆன்மாவில் நிலை உறுதியாக உறைவது என்று பொருள். அது உட்புற அக இயல்பானது. மற்றவையெல்லாம் வெளிப்புற நிலைகளை குறிக்கின்றன. தொடர்ந்து உரையாடல் 17. ஆங்கிலேய அறிஞர் மேலும் கேள்விகள் கேட்கிறார்.
பக்தர்:
ஆழ்நிலை தியானம் செய்ய தகுந்த நேரம் எது?
மகரிஷி:
நேரம் என்றால் என்ன?
பக்தர்:
அது என்னவென்று எனக்கு சொல்லுங்கள்.
மகரிஷி:
நேரம் ஒரு கருத்துதான். உண்மை சுயநிலை ஒன்றுதான் உள்ளது. அது என்னவென்றெல்லாம் நீங்கள் நினைக்கிறீர்களோ அதுபோலவே அது காணப்படுகிறது. அதை நீங்கள் நேரம் என்று அழைத்தால் அது நேரமாகிறது. அதை உள்ளமை என்று அழைத்தால் அது உள்ளமையாகிறது. அதே போல மேலும் எல்லாம். அதை நேரம் என்று குறிப்பிட்ட பின் அதை மேலும் நாட்கள், இரவுகள், மாதங்கள், வருடங்கள், மணிகள், நிமிடங்கள் இத்தியாதி விதங்களில் வகுக்கிறீர்கள். ஞான மார்க்கத்திற்கு, ஆன்ம அறிவு பாதைக்கு நேரம் முக்கியமில்லாதது, பொருளற்றது. ஆனால் அனுபவம் இல்லாமல் புதிதாக ஆரம்பிப்பவர்களுக்கு சில விதிகளும் கட்டுப்பாடு முறைகளும் நல்லது.
பக்தர்:
ஞான மார்க்கம் என்றால் என்ன?
மகரிஷி:
மனதின் கூர்ந்த கவனிப்புடன் கூடிய ஒருமுக சிந்தனை. ஒரு விதத்தில் ஞானம், யோகம் இரண்டிற்கும் பொதுவானது. யோகத்தின் குறிக்கோள் ஒரு தனிப்பட்ட மனிதர் உண்மை சுயநிலையுடன் இணைவதாகும். இந்த உண்மை சுயநிலை புதிதாக இருக்க முடியாது. அது இப்போதும் இருக்க வேண்டும், இருக்கவும் செய்கிறது. எனவே ஞான மார்க்கம் இந்த பிரிவினை, வியோகம் எப்படி ஏற்பட்டது என்று கண்டுபிடிக்க முயல்கிறது. பிரிவினை உண்மை சுயநிலையிலிருந்துதான் உள்ளது.
பக்தர்:
அறியாமை என்றால் என்ன?
மகரிஷி:
யாருக்கு அறியாமை? அதை கண்டுபிடியுங்கள். பிறகு அறியாமை மறைந்துவிடும். பொதுவாக மக்கள் அறியாமையை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறார்களே தவிர அது யாருக்கு உள்ளது என்று விசாரணை செய்வதில்லை. அது முட்டாள்தனம். அறியாமை தெரியாதது வெளிப்புறத்தில் உள்ளது. ஆனால் உண்மையை நாடி தேடுபவர் தெரிந்தவராக கருதப்படுகிறார். உட்புறம் உள்ளார். தொலைவில் நாம் அறியாமல் இருப்பது என்னவென்று கண்டுபிடிப்பதற்கு பதிலாக நேரடியாக மிக நெருங்கி உள்ளதை கண்டுபிடியுங்கள்.
பக்தர்:
உடல் தோற்றப்பாங்கு பற்றி ஐரோப்பியர்களுக்கு மகரிஷி ஏதாவது அறிவுரை கூறுவாரா?
மகரிஷி:
அது உசிதமாக இருக்கலாம். ஆனாலும் உடல் தோற்றப்பாங்குகள் அல்லது குறிப்பிட்ட நேரங்கள் அல்லது வேறு விதமான துணை பொருட்கள் இவற்றின் இல்லாமையால் ஆழ்நிலை தியானம் தடை செய்யப்படுவதில்லை என்று தெளிவாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும்.
பக்தர்:
ஐரோப்பியர்களுக்கு என்று குறிப்பாக தெரிவிக்க ஏதாவது ஒரு வழிமுறை மகரிஷியிடம் உள்ளதா?
மகரிஷி:
அது ஒரு தனிப்பட்ட மனிதரின் மன உபகரணங்களுக்கு, சாதனங்களுக்கு தகுந்தது. ஒரு வரையறுத்த தீர்மானமான விதி ஒன்றுமே கிடையாது. தொடர்ந்து உரையாடல் 17. வேலை, பயிற்சி, பிரம்மச்சரியம். திரு எவன்ஸ் வென்ட்ஸ் பெரும்பாலும் யோக பயிற்சியின் முன்னோட்டமான அடிப்படைகளை பற்றிய கேள்விகளை கேட்க ஆரம்பித்தார். அவற்றிற்கெல்லாம் மகரிஷி: எல்லோருக்கும் குறிக்கோள் ஆன்ம சுயநிலை அறிவது. அதற்கு யோக பயிற்சி துணை பொருள். அடிப்படைகள் எல்லாம் யோக பயிற்சிக்கு துணை பொருட்கள் என்று பதிலளித்தார்.
பக்தர்:
ஆன்ம ஞானத்திற்கு வேலை அல்லது தொழில் ஒரு தடங்கலா?
மகரிஷி:
இல்லை. ஒரு ஞானிக்கு ஆன்மா மட்டுமே உண்மை சுயநிலை. பணிகள் நிகழ்வு சார்ந்தவை, ஆன்மாவை பாதிக்காதவை. ஞானி செயல் புரியும் போது கூட செயலாற்றுபவர் என்னும் உணர்வில்லாமல் உள்ளார். அவரது செயல்கள் தானாக நிகழ்கின்றன. அவற்றிற்கு ஒரு சாட்சி போல் அவர் பற்றுதல் இல்லாமல் உரைகிறார். இந்த செயல்களுக்கு குறிக்கோள் ஏதும் கிடையாது. ஞான அறிவு பாதையை இன்னும் பயிற்சி செய்து கொண்டிருப்பவர் கூட செயல்களில் ஈடுபட்டு கொண்டே பயிற்சியிலும் ஈடுபடலாம். புதிதாக தொடங்குபவரின் முதல் நிலைப்படிகளில் இது சிறிது கடினமாக இருக்கலாம். ஆனால் சிறிது பயிற்சிக்கு பின் விரைவில் திறம்பட்ட பயன் ஏற்படும். வேலையும் ஆழ்ந்த தியானத்திற்கு இடையூறாக இல்லாமல் இருப்பது தெரியும்.
பக்தர்:
பயிற்சி என்ன?
மகரிஷி:
தாண்மை உணர்வின் மூலமான நான் என்பதை எப்போதும் விடாமல் தேடுவது. நான் யார் என்று கண்டுபிடியுங்கள். தூய நான் தான் உண்மை சுயநிலை, பூர்த்தியான உள்ளமை, சுய உணர்வு, ஆனந்தம். அது மறக்கப்படும்போது எல்லா துயரங்களும் முளைக்கின்றன. அது கெட்டியாக பிடித்து கொள்ளப்படும் போது துயரங்கள் ஒருவரை பாதிப்பதில்லை.
பக்தர்:
ஆன்ம ஞானத்திற்கு பிரம்மச்சரியம் தேவையா?
மகரிஷி:
பிரம்மச்சரியம் என்பது பிரம்மனில் வாழ்வது. சாதாரணமாக புரிந்து கொள்வது போல மனமாகா நிலைக்கும் இதற்கும் சம்பந்தமில்லை. உண்மையான பிரம்மச்சாரி, அதாவது பிரம்மனில் உறையும் ஒருவர், ஆன்ம தன்னிலையேயான பிரம்மனில் பேரின்பம் காண்பார். பின்பு பேரின்பத்திற்காக வேறு மூலங்களை ஏன் தேட வேண்டும்? உண்மையில் ஆன்மாவை விட்டு வெளியேறி செல்வதுதான் எல்லா துன்பங்களுக்கும் காரணமாக இருந்து வருகிறது.
பக்தர்:
யோக பயிற்சிக்கு பிரம்மச்சரியம் ஒரு மிகவும் அவசியமான விதியா?
மகரிஷி:
ஆமாம். ஆன்ம ஞானத்தின் பல துணை பொருட்களைப் போல பிரம்மச்சரியமும் நிச்சயமாக ஒரு துணை பொருளாகும்.
பக்தர்:
பின் அது இன்றியமையாதது இல்லையா? மனமான ஒருவர் ஆன்ம சுயநிலையை அறிய முடியுமா?
மகரிஷி:
நிச்சயமாக. அது மனதின் பக்குவத்தை பொறுத்தது. மனமானவரோ மனமாகாதவரோ ஒரு மனிதர் ஆன்மாவை அறிய முடியும். ஏனெனில் அது இங்கே இப்போது உள்ளது. அப்படி இல்லை என்றால் அது வேறு எப்போதோ செய்யும் முயற்சிகளால் அடையக்கூடியது என்றால், அது புதிதானது, இனிமேல்தான் பெற வேண்டியது என்றால், அதை நாடி தொடர்வதில் தகுதி ஒன்றும் இல்லை. ஏனெனில் இயல்பாக இல்லாதது நிரந்தரமாகவும் இருக்க முடியாது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் என்றால், ஆன்மா இங்கே இப்போது தனியாக உள்ளது. தொடர்ந்து உரையாடல் 17. போரும் கடுங்குற்றமும். திரு எவன்ஸ் வென்ட்ஸ் உயிர் இழப்பு பற்றி கேட்டார்.
பக்தர்:
கடவுள் எல்லாவற்றிலும் உறைந்து இருப்பதால் யாரும் எவ்வித உயிரையும் அழிக்கக்கூடாது. சமூகம் ஒரு கொலைக்காரனின் உயிரை எடுப்பது சரியா? அரசாங்கம் கூட அப்படி செய்யலாமா? கிறிஸ்துவ நாடுகள் கூட அது தவறு என்று நினைக்க ஆரம்பித்துள்ளன.
மகரிஷி:
கொலைக்காரனை கொலை செய்யும்படி தூண்டிவிட்டது எது? அதே சக்திதான் அவனுக்கு தண்டனையும் அளிக்கிறது. சமூகம் அல்லது அரசாங்கம் அந்த சக்தியின் கையில் உள்ள ஒரு கருவிதான். ஒரு உயிர் எடுக்கப்படுவதை பற்றி பேசுகிறீர்கள், ஆனால் போர்களில் இழக்கப்படும் கணக்கில்லாத உயிர்களை பற்றி என்ன?
பக்தர்:
உண்மைதான், உயிர்களின் இழப்பு தவறுதான். போர்கள் நியாயமா?
மகரிஷி:
ஆன்ம ஞானம் பெற்றவருக்கு, ஆன்மாவில் எப்போதும் உறைந்து இருப்பவருக்கு ஒரு உயிர் அல்லது பல உயிர்கள் அல்லது எல்லா உயிர்களின் இழப்பினால் இந்த உலகிலும் அல்லது எல்லா மூன்று உலகங்களிலும் கூட எந்த வித்தியாசமும் இல்லை. அவர் எல்லோரையும் அழிக்க நேர்ந்தால் கூட எந்தவிதமான பாவமும் இத்தகைய தூய ஞானியை தொட முடியாது. பிறகு மகரிஷி பகவத்கீதையின் 18வது அத்தியாயத்தின் 17வது வரிசையை மேற்கோள் காட்டினார். தாண்மை என்னும் கருத்து இல்லாமல் புத்தியுடன் இணையாமல் இருக்கும் ஒருவர் எல்லா உலகங்களையும் அடியோடு அழித்தால் கூட அழிப்பதில்லை. அது மட்டும் இல்லாமல் அவர் தனது செயல்களின் விளைவுகளால் பிணைக்கப்படுவதும் இல்லை. பக்தர் ஒருவருடைய செயல்கள் அவரை அவரது அடுத்த பிறவிகளில் பாதிக்காதா?
மகரிஷி
நீங்கள் இப்போது கூட பிறந்துள்ளீர்களா? ஏன் மறுபிறவிகளை பற்றி நினைக்கிறீர்கள்? உண்மை என்னவெனில், பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது. பிறந்திருக்கிறவர் இறப்பை பற்றியும் அதன் பரிகாரத்தை பற்றியும் கேட்கட்டும். தொடர்ந்து உரையாடல் 17. ஆன்ம ஞானமும் பேரானந்தமும். திரு எவன்ஸ் வென்ஸ் ஆன்ம ஞானத்தை பற்றியும் பரிபூரண மோன நிலை சமாதி பற்றியும் கேள்விகள் கேட்டார். பக்தர் ஆன்ம ஞானம் பெற மகரிஷிக்கு எவ்வளவு காலம் தேவைப்பட்டது?
மகரிஷி
பெயரும் தோற்றமும் காணப்படுவதால் இந்த கேள்வி கேட்கப்படுகிறது. தாண்மை உணர்வு ஊன உடலுடன் இணைந்து கொள்வதால் இந்த தோற்றங்கள் உள்ளன. தாண்மை உணர்வு கனவில் உள்ளது போல் நுண்ணிய மனதுடன் இணைந்து கொண்டால் தோற்றங்களும் நுட்பமாக உள்ளன. ஆனால் தூக்கத்தில் ஒரு காட்சியும் இல்லை. ஆயினும் தாண்மை உணர்வு இருந்தது இல்லையா? அது இல்லையெனில் விழித்த பின் தூங்கிய நினைவு இருக்காது. தூங்கியது யார்? நீங்கள் தூங்கிக் கொண்டிருந்த போது தூங்கினேன் என்று நீங்கள் சொல்லவில்லை. இப்போது விழித்த நிலையில் அப்படி சொல்கிறீர்கள். எனவே தாண்மை உணர்வு விழிப்பிலும் கனவிலும் தூக்கத்திலும் ஒன்றேதான். இந்த நிலைகளுக்கெல்லாம் அடிப்படையாக உள்ள ஆன்மாவை கண்டுபிடியுங்கள். அதுதான் இவற்றுக்கெல்லாம் பின்னால் உள்ள உண்மை சுயநிலை. அந்த நிலையில் ஆன்மா மட்டுமே உள்ளது. நீ நான் அவர் யாரும் கிடையாது. தற்காலம் கடந்த காலம் எதிர்காலம் எதுவும் கிடையாது. அது காலத்திற்கும் இடத்திற்கும் அப்பாற்பட்டது, விவரிக்க முடியாதது. அது எப்போதும் உள்ளது. ஒரு வாழை மரம் பழங்கள் அளித்து பின் அழிவதற்கு முன்னால் வேரில் குருந்துகள் துளிர்க்க விடுவது போல் பின்பு இந்த குருந்துகள் பெயர்த்து மீண்டும் நடப்பட்ட பின் அதே விதமாக செய்வது போல் மௌனத்தால் தமது ரிஷி சீடர்களின் சந்தேகங்களை அகற்றிய பண்டைய அசலான பழங்கால குருவான தட்சிணாமூர்த்தி எப்போதும் பெருகி வளரும் குருந்து துளிர்களை விட்டுவிட்டு சென்றிருக்கிறார். குரு அந்த தட்சிணாமூர்த்தியின் குருந்தாவார். ஆன்ம ஞானம் பெற்ற பின் இந்த கேள்வி எழுவதில்லை. பக்தர் மகரிஷி நிர்விகல்ப சமாதியில் நுழைகிறாரா?
மகரிஷி
கண்கள் மூடியிருந்தால் அது நிர்விகல்பம், கண்கள் திறந்திருந்தால் அது சவிகல்பம். எப்போதும் உள்ள உண்மை சுயநிலை இயல்பான சகஜ நிலையாகும்.